glorify Srila Prabhupada, it may seem to be repetitive. We've heard that all before. How he struggled to go to America alone. With no helper. And undergoing all kinds of obstacles, gradually established the International Society for Krishna Consciousness. What's going on? Nothing's going on. And spread Krishna consciousness all over the world. So the history is well known, at least among the followers of Srila Prabhupada.
I'm
going to put this in. We like to hear it again and again. Just as we like to hear about Krishna's pastimes again and again. We like to hear Krishna's teachings again and again. It doesn't become stale because these are ever alive, transcendental facts. Krishna is Satyadanandamai, eternal, blissful, fully conscious, knowledgeable.
Krishna Satchidanandamayamanavar, Nityamaga, Arivu Nirambiyavaraga, Unarudevaraga, Anandamayamanavaraga irukkirar.
So this material world, it is simply a perverted reflection of Krishna's spiritual world.
Indha jadavalagamanadhu Krishnarudaiya aanmiga ulagathinudaiya thiribadaindha bimbam dhaan.
Which means that there's some flicker of the Satchidananda nature. But it flicker. But basically the nature is asat, achit, nirananda. The nature of this material world is everything here is temporary, everything here is miserable, everything here is of the nature of ignorance. So something that gives pleasure does not continue to do so. It soon becomes stale. But in spiritual existence, everything, because it's living, it's sat, it's not dead or meaningless. Therefore, it continues to give pleasure. Is not subject to decay. Or depreciation. So, hearing about Krishna, that is always pleasing to the devotees. Even though we've heard many times, the past times, but we like to hear again and again. And similarly, the glorification of Srila Prabhupada, it might seem, well, we've heard that all before, but we like to hear it again and again.
சில பிரபாகரை பற்றி நம்ம இந்த விஷயங்கள் ஏற்கனவே நிறைய தடவை கேட்டிருந்தாலும் நாம மீண்டும் மீண்டும் கேட்கறதுக்கு நம்ம இதில் ஆவல் கொள்றோம்.
If we don't like to hear it again and again, that means that we are not on the Sachit Ananda platform. The fault is with us.
நாம இத மீண்டும் மீண்டும் கேட்கறதுல ஆர்வம் இல்ல அப்படின்னா அதனுடைய பொருள் நம்ம சச்சிதானந்த தளத்துல இல்ல, நம்ம தவறு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு தான் பொருள்.
If we find Krishna consciousness dry, stale, or boring, the fault is with us, not with Krishna.
Krishna உணர்வு வறண்டு போய் வெளுத்து போய் சலிப்பு தட்டக்கூடியதா நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா அப்ப குற்றம் வந்து கிருஷ்ணர் கிட்ட இல்ல, நம்ம கிட்ட தான் இருக்கு.
Just like daily we have the program of the same temple program every day.
உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தினமும் நம்மளுடைய கோயில் நிகழ்ச்சிகள் ஒரே நிகழ்ச்சிகள் தான் தினமும் நடந்து கொண்டிருக்கு.
And even the classes, it's similar subjects.
நடக்கக்கூடிய வகுப்புகள் கூட பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் பேசப்படுகின்றன.
But Krishna and Krishna consciousness are always fresh.
ஆனா கிருஷ்ணரும் கிருஷ்ண உணர்வும் என்றுமே புதுமையானது.
Therefore, even hearing the same subjects again and again, we feel refreshed by doing so.
அதனால தான் இந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் கேட்கறதன் மூலமா நம்ம புத்துணர்ச்சி பெறுகிறோம்.
If we think we have to bring some new stories in or some new tricks in, it just suggests that we're not on the spiritual platform at all.
நாம புதுசா ஏதாவது கதைய கொண்டு வரணும், புதுசா ஏதாவது கருத்துக்களை கொண்டு வரணும் அப்படி நினைச்சோம்னா நம்ம வந்து ஆன்மீக தளத்துல இல்லன்னு தான் அர்த்தம்.
We have to find something better than our previous acharyas gave.
நம்மளுடைய பூர்வீக ஆச்சாரியர்கள் கொடுத்ததை காட்ட நம்ம என்ன சிறந்ததா என்ன கண்டுபிடிக்க போறோம்?
There's nothing better than what our previous acharyas gave.
நம்மளுடைய பூர்வீக ஆச்சாரியர்கள் கொடுத்ததை காட்டிலும் சிறந்தது எதுவுமே கிடையாது.
Because they gave Krishna.
ஏன்னா அவங்க கிருஷ்ணரை கொடுத்திருக்காங்க.
And nothing is better than Krishna.
கிருஷ்ணரை காட்டிலும் சிறந்தது எதுவும் கிடையாது.
We just sung the Kirtan composed by Srila Bhakti Siddhanta Saraswati Thakur.
நம்ம இப்ப ஸ்ரீல பக்தி சிதாந்த சரஸ்வதி தாக்கூரால தொகுக்கப்பட்ட ஒரு கீர்த்தனத்தை பாடினோம்.
Listing the names of the prominent acharyas in our sampradaya.
நம்மளுடைய சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆச்சாரியர்களுடைய பெயர்களுடைய பட்டியல் பாடினோம்.
And it's more or less a list of names.
இது ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெயர் பட்டியல் தான்.
And just stating in connection with each name that each was the considered himself the servant of the previous acharyas.
ஒருத்தருடைய பெயரையும் இன்னொருத்தருடைய பெயரையும் குறிப்பிட்டு அதற்கு நடுவில் இவர் அவர் அவருடைய தாசனாக தன்னை கருதினார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு.
So this song was written by Saraswati Thakur.
இந்த பாடல் சரஸ்வதி தாக்கூரால எழுதப்பட்டது.
Who presents himself as very fallen and lowly.
அவர் தன்னை மிகவும் வீழ்ச்சி அடைந்தவனாகவும் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவனாகவும் தன்னை காட்டுறார்.
Even though he is exalted to an extent that we can hardly begin to imagine.
அவர் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில இருக்கார் அப்படிங்கிறது நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு அவர் இருக்கிறார்.
Being covered by material consciousness, we cannot appreciate the value of a devotee.
பௌதிக உணர்வினால கவரப்பட்டிருக்கிறதுனால நம்ம ஒரு பக்தருடைய மதிப்பை என்றுமே உணர முடியாது.
Even when we come to the spiritual platform, still we find ourselves wholly incapable of appreciating the greatness of the great acharyas.
நம்ம ஆன்மீக தளத்துக்கு வந்திருந்தா கூட மிகப்பெரிய ஆச்சாரியர்களுடைய அவங்களுடைய மகத்துவத்தை நம்மளால முறையா பாராட்டக்கூடிய தன்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம்.
So after the disappearance of Srila Bhakti Siddhanta Saraswati Thakur, many of his disciples started to offer initiation.
Bhakti Siddhanta Saraswati Thakur-ude maraivukku piragu avarude seedargalla palarum deeksha elippadarku thodanginaargal.
And therefore in various branches of the parampara which continued after Bhakti Siddhanta Saraswati Thakur.
அதன் மூலமா பக்தி சாஸ்திர தாக்கூருக்கு அப்புறமும் பரம்பரையுடைய பல்வேறு பிரிவுகள் தொடர தொடங்கின.
The last lines of this song are adjusted in different ways.
அதனால அந்த பாடலினுடைய இறுதி வரிகள் பல விதங்கள்ல மாற்றப்பட்டு இருக்கின்றன.
to glorify the particular guru who is initiating the group of devotees who are singing that song.
அந்த பாடல பாடக்கூடிய பக்த குழுவினர் இருக்கக்கூடியவங்க அவங்க யார்கிட்ட இருந்து தீட்சை வாங்கினாங்களோ அவங்களையும் புகழக்கூடிய விதத்தில் அந்த பாடலானது எழுதப்படுகிறது.
But it's not that simply by giving initiation that one becomes on the level of the acharyas who are mentioned in this song.
ஆனா வெறும்னா ஒருத்தர் தீட்சை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிற காரணத்தினால இந்த பாடல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்ற ஆச்சாரியர்களோட அவர் வந்து சமமாயிடுறார் அப்படிங்கிறது கிடையாது.
There have been many initiating gurus within the Gaudiya Parampara.
கௌடிய பரம்பரையில எத்தனையோ தீட்சை கொடுத்த குருக்கள் இருந்திருக்கிறார்கள்.
ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் ஃபாலோயிங் தி lead given in this regard by Srila Baladev Vidyabhushan, he traced out a parampara of the showing the prominent acharyas.
Srila Bhaktisiddhanta Thakur, Baladev Vidyabhushan kuduthirukkudiya oru sila vishayangalai eduthukonde adan adippadaiyila nammude paramparaiyai pattiyila mukkiyamana acharyargalai adippadaiyaga kondu kuduthirukkar.
So in one sense all the gurus are equal because they all, if they're actually gurus, they speak the same philosophy and give the same teachings.
ஒருவிதத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லா குருக்களுமே சமம் தான். அவங்க வந்து ஒரே விஷயங்களை ஒரே உபதேசங்களை எடுத்துரைத்து பேசுற பட்சத்துல.
Although there may be some differences in details of instruction.
அவங்க கொடுக்கக்கூடிய உபதேசங்கள் இருக்கக்கூடிய சில நுணுக்கங்கள் வேணா மாறுபடலாம்.
But it is not insulting to the God brothers of Srila Prabhupada to state that among them all Srila Prabhupada was preeminent, far more prominent than all of them.
Srila Prabhupada aanmiga sagodara ellarkum mathiyila அவர் வந்து மிகவும் சிறந்தவராக தலை தோகையவராக தன்னிகரற்றவராக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்றது அவருடைய ஆன்மீக சகோதரருக்கு நம்ம சொல்றதுனால அவருடைய ஆன்மீக சகோதரர்கள் நம்ம எந்த விதத்தையும் இழிவுபடுத்தவில்லை.
This should not be stated in a manner to just like my guru is bigger than yours, but in this mundane attitude.
என்னுடைய குரு உன்னுடைய குருவை காட்டிலும் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி பௌதிக தளத்துல இருந்து பேசுற மாதிரி இதை வந்து சொல்லக்கூடாது.
But practically we see that Srila Prabhupada did far more than all the rest of his God brothers put together in fulfilling the desire of Srila Bhakti Siddhanta Saraswati Thakur.
ஆன நடைமுறையில நாம பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதியினுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கு பிரபுபாதனுடைய மற்ற ஆன்மீக சகோதரர்கள் என்ன காரியங்களை செய்தார்களோ அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா கூட அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமா ஸ்ரீல பிரபுபாதர் செஞ்சிருக்கார்.
Just like I said just now that the followers of Bhakti Siddhanta Saraswati Thakur, they teach all the same thing with maybe some minor details in their approach. Minor differences of detail in their approach.
அவங்க கொடுக்கக்கூடிய அந்த விளக்கங்கள்ல உள் விளக்கங்கள்ல ஏதாவது சில வேறுபாடுகள் இருக்கலாம் ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் நடுவில்.
Srila Prabhupada of course went to the western world and preached Krishna consciousness.
Srila Prabhupada மேற்கத்திய நாடுகளுக்கு போய் கிருஷ்ண உணர்வு பிரச்சாரம் பண்ணார்.
And he in many ways what he did was different to what the rest of his God brothers did.
பல வழிகளில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாத் என்ன செஞ்சாரோ அது அவருடைய இதர ஆன்மீக சகோதரன் செஞ்சதிலிருந்து பல விதங்கள்ல வேறுபட்டது.
They were, because they were preaching in India, they were able to continue in more or less exact, I mean at least in form, if not in substance and spirit, they were able to continue propagating and practicing Krishna consciousness in more or less the same way that had been given by Srila Saraswati Thakur.
Srila Bhaktisiddhanta Thakur enna mariyana or aanmiga vishayatha kudutaro adha yerakkuriya adhe vadivathila avarudaiya aanmiga sahodarava seiya mudinjathu ena avanga ellarum indiyavula pracharam pannirundanga andha vadivam adhe mari irundhathu adanudaiya saaram avanga senja bhavam verupatti irukkalam.
But Srila Prabhupada, coming to the Western world, found a completely different paradigm to that of the India he had lived in for all his life up to that time.
Srila Prabhupada tannudaiya vaalkaiyila adu varaikkum adhaavadhu America ku poi avaru Krishna sthaapikkira varaikkum Indiavula vaazhndhu vandhaar. Indiavula vaazhndhu vandha andha soolnilaikku muttilum veruvatta oru soolnilaiyila avaru Krishna bhakti sthaapikka vendiya soolnilai yerpattathu.
The circumstances were so different to those in India that before Srila Prabhupada's going, no one believed that he could have any success in establishing Krishna consciousness in the West.
Srila Prabhupada America porthu munadi angirundha soolnilai aanadhu migavum vidyasamaga irundhathu adanal inga irukkakoodiyavanga yaarume avaru merkathi naadugalla poi endha oru thuli alavu kuda avaru vetri kidaikkum endingiradha yaarume karpana kuda seidhu paarkala.
No one took him seriously.
யாருமே அவரை வந்து தீவிரமா எடுத்துக்கவே
இல்லை. This Sumati Moraji and her sponsors, and her workers or her employees, they didn't want to give Srila Prabhupada a passage to the West.
Sumati Morajiyum avarudaiya matra velai kaattra avanga kitta vela senja mattavangalum அவருக்கு வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு போறதுக்கான பயணச்சீட்டு அதுக்கான உதவிகளை செய்யறதுக்கு தயாரா இல்ல.
They couldn't take it very seriously.
அவங்க இது வந்து அந்த அளவுக்கு முக்கியமானதாவோ பாரத்து கொடுக்கக்கூடியதாவோ அவங்க எடுத்துக்கல.
They couldn't understand why this old man, he's retired to become a sadhu in Vrindavan, why has he got this fancy to go to America?
அவங்க நினைச்சாங்க இந்த வயசான வேற இவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஓய்வு பெறதுக்காக பிருந்தாவனத்துல போய் தங்கி இருக்கிறார். இவர் எதுக்கு அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ஒரு ஆசை வளர்த்துட்டு இருக்கிறாரு.
He says he wants to spread Krishna consciousness in America. It's an old man's, it sounds like some quaint old uncle, nice old man with some nice idea, crackpot idea, but you don't take that seriously.
இவர் வந்து அமெரிக்கால போய் கிருஷ்ண பக்தியை பரப்பணும்னு நினைக்கிறாரு. ஓகே, ஏதோ ஒரு வயசான ஒருத்தர், இவர் வந்து ஏதோ பல பேர் வயசானவங்க, ஏதோ திடீர்னு ஏதாவது ஆச்சரியமா அதிசயமா ஏதாவது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிற மாதிரி ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி அவங்க ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்க்கிறாரான்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க.
He can't even do anything in India, then what's he going to do in America?
இந்தியாலே இவரால் ஒன்றும் பண்ண முடியல, அமெரிக்கால போய் என்ன பண்ண போறாரு?
In this way, no one took him seriously. Even when he went to America and started to establish something, then he was writing letters back to India, but still no one took him seriously. Even when he came back with a group of disciples from the West to India, many people greeted Srila Prabhupada very enthusiastically.
Srila Prabhupada oru mekathe seedargaloda Indiavukku thirumbi vanda bodhu appa oru silar avar vandu konjam utsaagathoda varavettargal.
But many of his god brothers and many Hindus, they still didn't take him seriously.
Ana appa kuda avarudaiya palvera aanmiga sagodharargalum pala hindukalum avaru vandu theevarama eduthukollave illa.
He thought he's got a few hippies following him. They cannot be Hindus, they cannot be Vaishnavas. For them even to attempt to do so is wrong. As late as, first time I came to India was 1976, so as late as the 76, 77, I often used to hear people tell me that you cannot be a Hindu, you cannot be a Brahmin. Why are you wearing those clothes?
நான் வந்து இந்தியாவுக்கு 1976 வந்தேன். அப்ப அந்த 76-76 அந்த காலகட்டத்துல நான் நிறைய நேரம் கேட்டிருக்கேன் மக்கள்கிட்ட இருந்து. மக்கள் கேட்ட சொல்லுவாங்க, நீ வந்து ஹிந்துவா இருக்க முடியாது, நீ வந்து பிராமணனா இருக்க முடியாது, நீ ஏன் இந்த மாதிரி உடைகளை உடுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
And even though Srila Prabhupada was greeted enthusiastically in many places when he came first time with a group of Western devotees, he knew that people were not actually taking him very seriously.
Srila Prabhupada merkatti nadilirundhu oru seerargalude kuluvoda India mudhal muraiya vandapodu avaru pala idangalla avara vandu makkal utsaagama varavetraanga. ஆனா பிரபுபாத தெரியும் இந்த மக்கள் வந்து நம்மளை வந்து தீவிரமா எடுத்துக்கல அப்படின்னு.
Therefore he made a plan to construct impressive temples in Mayapur, Vrindavan and Bombay.
அதனாலதான் பிரபுபாதர் ஒரு ஒரு திட்டம் தீட்டி மக்களை வந்து ரொம்ப கவர்றதுக்காக மாயாப்பூர், பிருந்தாவனம், பாம்பே இந்த மூன்று இடங்கள்ல ரொம்ப கவர்ச்சிகரமான கோயில்களை கட்டணும்னு முடிவு பண்ணார்.
He said that unless you do something substantial like this, people will take you simply as dancing white elephants.
இந்த மாதிரி ஏதாவது பாக்குறதுக்கு தெரி கண்ணுக்கு தெரியற மாதிரி ஏதாவது பண்ணனாலே ஒழிய மக்கள் வந்து இங்க இருக்கிறவங்க உங்களை வந்து ஒரு ஆடி பாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை யானைகளா தான் நினைப்பாங்க.
Something nice and good, but nothing to take very seriously.
இது நல்லதுதான் இவங்க செய்யறது சரிதான், ஆனா இத வந்து தீவிரமா எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்க மாட்டாங்க.
And still many people they don't take Srila Prabhupada very seriously.
இருந்தாலும் நிறைய மக்கள் வந்து Srila Prabhupada வந்து தீவிரமா எடுத்துக்கிறது இல்ல.
But actually he is establishing Krishna consciousness in the Western world. That in itself shows that he's a very special devotee. There's no one else previously had been able to do that.
Srila Prabhupada Krishnanaru merkatti naadugala sthapikka mudinjathu abingiradha vachche nama therinjikalam avar undu oru serappu vaaindha bhaktar ena idhukku munadi yaarume andha kaaryatha seiya mudiyala.
Now for establishing Krishna consciousness in the West, Srila Prabhupada he had to make some adjustments.
Krishnanaru merkatti naadugala sthapikkaradhukaga Srila Prabhupada sila vishayangala anusarithu poga vendiyadha irundhathu.
And it has to be understood that Srila Prabhupada preached Krishna consciousness in a cultural environment completely different to that of India.
இந்தியாவினுடைய கலாச்சாரத்துக்கு முற்றிலும் வேறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்துல ஸ்ரீல பிரபுபாத் கிருஷ்ணன் ஒரு பரப்பினார் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்.
Those devotees from India who have been to the West, they can understand, especially if you spend some time there, you can understand how very different it is from India.
எந்த பக்தர்கள்லாம் இந்தியாவில இருந்து மேற்கத்திய நாடுகள்ல போய் அங்க குறைஞ்சது ஒரு சில நாட்கள் காலம் அங்க செலவழித்தவர்கள் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது எப்படி மேற்கத்திய நாடுகளானது இந்தியாவில இருந்து முற்றிலும் வேறுபட்டதா இருக்கு அப்படிங்கிறது.
So although it was in one sense easy for the followers of Bhakti Siddhanta Saraswati to simply follow the same programs and the same methods of preaching that he had done so, it wasn't so easy for Srila Prabhupada to do so.
Srila Prabhupada-udaiya nareya aanmiga sagodharalukku Bhakti Siddhanta Saraswati eppadi endha maadhiriyana prachara amaippugalai erpaduthirundaro adhe maadhiriyana nigalchigalai erpaadu pandrathu abdingiradhu avangalukku poruthamaanadhaaga irundhathu aana Srila Prabhupada-ukku adhu poruthamaanadhaaga illa.
Necessarily he made various changes and adjustments.
அவர் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தினார்.
For instance, allowing women to live within the ashram, which is unthinkable among serious followers of Vedic culture.
உதாரணத்துக்கு பெண்களை அவர் வந்து ஆசிரமத்தில் தங்க வைத்தார். இது வேத கலாச்சாரத்தில் வந்தவங்களால யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம்.
Then he also engaged women in temple deity worship.
அது மட்டும் இல்ல அவர் கோயில்ல இருக்கக்கூடிய விக்கிரக வழிபாட்டில் அவர் வந்து பெண்களையும் உபயோகப்படுத்தினார்.
The temple program, the early morning temple program, he made it in many ways different to that of that in the Gauriya Math.
தினசரி காலையில இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அவர் கௌடிய மடத்துல இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல இருந்து பல மாற்றங்களோடு அவர் ஏற்படுத்தினார்.
In the Gaudiya Math program, there are lots of singing in the morning and no chanting japa, actually.
Gaudiya Mathinudaiya nigazhchigala paathinga kaalaila nariya paadal paadirupaanga japa mandradhu abdingiradhu kedaiyadhu anga.
They don't have a japa period. You just have to make chanya rounds whenever you can do it.
அங்க வந்து ஜப்ப நேரம் அப்படின்னு எதுவும் கிடையாது. உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ எந்த நேரத்துல முடியுமோ அப்போதைக்கு நீங்க உங்களுடைய ஜபத்தை பண்ணிக்கிறது.
So these are some examples of the several adjustments Srila Prabhupada made for the sake of establishing Krishna consciousness in the hostile environment of the Western world as compared to the relatively favorable, it's relatively hostile environment of the Western world compared to the relatively favorable environment of India.
இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இதுக்கு அனுகூலம் இல்லாத ஒரு சூழ்நிலையில கிருஷ்ண உணர்வை ஸ்தாபிக்கிறதுக்காக ஸ்ரீல பிரபுபாதர் ஏற்படுத்தின மாறுதலுக்கு மாற்றங்களுக்கு இது ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம்.
So we find that in the Gaudiya Math, when we say the Gaudiya Math, it means it's a generic term which means there are many, many different organizations.
நம்ம வந்து கௌடிய மடம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ள பல விதமான அமைப்புகள் இருக்கு. அது வந்து நம்ம பொதுவான ஒரு வார்த்தையில கௌடிய மடம் அப்படின்னு உபயோகப்படுத்தலாம்.
But with one notable or infamous, whatever you want to call it, exception, all the mutts, they all agree on philosophical points and points of procedures. To a large extent, they all agree.
அந்த கௌடிய மடங்கள் எல்லாரும் பல தத்துவ கருத்துக்கள்ல அவங்க எல்லாருமே ஒரே விஷயத்தை ஏறக்குறைய ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க.
The differences between the reason that they split up into many branches and continue to split is over personal differences, not philosophical or procedural differences.
அவங்க எல்லாரும் பல கிளைகளாக பிரிஞ்சு போனாங்க. அதே மாதிரி இன்னும் பிரிஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் வந்து தத்துவ ரீதியான காரணமோ இல்ல பக்தி பயிற்சி முறையோ கிடையாது. தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு நடந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளால பல கிளைகளாக பிரிகிறார்கள்.
Among the followers of Srila Prabhupada, there are many differences over many topics.
Srila Prabhupada பின்பற்றுபவர்களுக்கு மத்தியிலும் கூட பல விஷயங்கள்ல பலதரப்பட்ட வேறுபாடுகள் இருக்கின்றன.
Which I ascribe to two main reasons.
நான் அதுக்கு பல காரணங்களை முன்வைக்கலாம்.
One is the basic ignorance of many of Srila Prabhupada's followers of the culture that Srila Prabhupada came from and the philosophical ethos that Krishna consciousness is originally propagated in.
எந்த ஒரு கலாச்சார பின்னணியில தத்துவ பவன பின்னணியில கிருஷ்ணன் ஒரு பரப்பப்பட்டது அப்படிங்கறத பற்றி ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அறியாமைதான் அந்த அபிப்பிராய பேதங்களுக்கு காரணமாக இருக்குன்னு நான் கருதுறேன்.
So the people in the Western world, and increasingly so in India also, especially among the so-called educated class, they have a completely different way of thinking about everything.
மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறவங்களும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களும் அதுவும் குறிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய பேரளவு கல்வி கற்ற நபர்கள் அவங்களும் கூட அவங்க யோசிக்கக்கூடிய விதம் எல்லாமே வந்து முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் யோசிக்கிறாங்க.
We are all conditioned souls.
நாம எல்லாரும் கட்டுண்ட ஆத்மாக்கள்.
But in various cultures there are various kinds of conditioning.
ஆனா பலதரப்பட்ட கலாச்சாரத்துல பண்பாடுகள்ல பலவிதமான கட்டுண்ட நிலைகள் இருக்கின்றன.
So the cultural conditioning in India, we can say, is generally favorable for the cultivation of Krishna consciousness.
இந்தியால இருக்கக்கூடிய பண்பாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய பந்தப்படுத்தக்கூடிய பண்பாடானது பல வழிகளில் நம்ம கிருஷ்ண உணர்வு வளர்த்துக் கொள்றதுக்கு சாதகமானதா இருக்குன்னு சொல்லலாம்.
But in the Western world, is not at all favorable, the culture.
ஆனா மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய கலாச்சாரமானது கொஞ்சம் கூட அனுகூலமானதே கிடையாது.
So So devotees, even without knowing it, their whole approach to Krishna consciousness is very much influenced by the inculturation that they have.
பக்தர்களுக்கு அவங்களுக்கு தெரியாமலே கூட அவங்க பல விதங்கள்ல அங்க இருக்கக்கூடிய பண்பாடற்ற சூழ்நிலையினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
Just to give a small example,
ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கிறேன்.
If devotees speak about being reasonable,
இப்ப பக்தர்கள் வந்து
how do you say it in, you see, you can't say it because it's a Western concept, it's not an Indian concept. That proves the point. There's no word for it in the Indian languages. Normal? No, it's not normal. You see, it's in the Western world. Reasonable means that you should be... let me see. Well, I tell you what, let's look it up in the dictionary. It's an easy concept to understand, but maybe not to define. At least it's easy for me to understand. Reasonable. Please be reasonable and just wait, be patient here. Okay, let's see what Sri Dictionary says. Okay, showing reason or sound judgment. There's the first definition. Showing reason or sound judgment.
Reasonable அப்படிங்கிறதுக்கு இங்க வந்து விளக்கம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏதாவது காரணம் காட்டுறது இல்ல ஒரு ஆழமான நீதி பிரகாரம் நடந்துக்கிறது.
Okay, here's a good one. When someone is reasonable, they behave in a fair and sensible way. But again, what is meant by fair and sensible is very much subjective or according to the culture that one is raised in.
Sit like this.
For instance, just to give an example, when according to the Western way of thinking, when Ramachandra Bhagavan repeatedly refused the requests of Bharat and all the inhabitants of Ayodhya to return to Ayodhya, it would seem that he was not acting in a reasonable way.
பரதன் மற்றும் இதர நபர்கள் எல்லாரும் அவர்கிட்ட அயோத்தியாவுக்கு திருப்பி வரும்படி வேண்டி கேட்டுக்கிட்டப்ப அவர் அதுக்கு மறுத்தது வந்து காரணமற்றதாக அவங்களுக்கு தோன்றலாம்.
The whole concept of being reasonable is based on an underlying or template of the supposition of democratic dealing. Isn't it? Everyone's more or less equal, and how you behave it's just some social norms of give and take.
இங்க வந்து ஒருத்தர் நியாயப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட விட்டு கொடுத்து எடுத்துக்கூடியது எல்லாரும் சமம் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் செயல்படணும்னு நினைக்கிறாங்க.
So if we talk about inferiority complex, for instance, it's Jung, I believe, made that, he analyzed that or whatever it is. So but we just presume that there is such a thing because Herr Jung said so.
ஏன்னா ஒருத்தர் வந்து அதை பத்தி எழுதியிருக்கிறார், இது தாழ்வு மனப்பான்மை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி.
Or we might presume that if someone is behaving unreasonably, it's because of how they of their childhood experiences.
என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ ஒருத்தர் வந்து காரணமற்ற முறையில செயல்படுறார் அப்படின்னா, அப்ப அவர் வந்து குழந்தை பருவத்துல அவருக்கு ஏதாவது ஒரு சில தாக்கங்கள் இருந்திருக்கலாம், அதனால அவர் அப்படி செயல்படுறாருன்னு எடுத்துக்கிறாங்க.
So that one reason I see that there's difference in the understanding between followers of Srila Prabhupada is, well, one reason is because the whole concept of Guru Mukha Padma Vakya Chitete Koriya Aika Arna Koriha Mani, it's so foreign to the whole modern or Western way of thinking.
இதை வந்து நான் ஒரு காரணமாக எடுத்துக்கிறேன், ஸ்ரீல பிரபுபாத சீடர்களின் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளுக்கு. இன்னொரு காரணம் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, குருமுக பத்மவாக்கிய சித்தத்தை கோரியாக்கிய அருணாபரிகமான, இது வந்து இந்த ஒரு எண்ணம் வந்து மேற்கத்திய நாடுகளில் இருக்கவங்களுக்கு முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கு.
So that's one reason I see that there are differences between devotees. That one reason is because of a lack of acculturation.
இந்த கலாச்சாரத்தை புரிஞ்சிக்காம இருக்கிறது அப்படிங்கறத நான் வந்து ஒரு காரணமாக எடுக்கின்றேன்.
Another or very similarly related is the idea very common in the Western world and increasingly so in India, that everyone should have their own opinion about everything. Not only are you entitled to your own opinion, but you should have your own opinion about everything. Otherwise, you're just a fool, unless you have
a
different opinion to everyone else. Nasav rishe yasya matang nabhinnam, something like that.
இன்னொரு பிரச்சனை எதனால வருது அப்படின்னா, மேற்கத்திய நாடுகள்ல எல்லாரும் ஒரு விஷயத்தை மேற்கத்திய நாடுகள்ல இருக்கும்போது, இன்னைக்கு இந்தியாவில அதுவும் வந்து அதிகமாயிருக்கு. என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அபிப்பிராயம் இருந்தா பரவாயில்ல அப்படிங்கறது அந்த நிலை கூட இல்ல, எல்லார்ட்டையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கும் சொந்தமான அபிப்பிராயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. அப்படி அபிப்பிராயம் இருக்கணும்னு எதிர்பார்க்கும் போது கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்க நடுவில் பேதங்கள் இருக்கிறது.
And another reason, which is again it's interrelated, that I see for differences in the understanding of Srila Prabhupada's teachings, is that Srila Prabhupada did make many adjustments to the Western ethos, to the modern world.
இன்னொரு காரணம் நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாத சீடர்களுக்கு மத்தியில வேறுபாடு இருக்கிறதுக்கு, ஸ்ரீல பிரபுபாத இந்த மேற்கத்திய பண்பாட்டை அடிப்படையாக கொண்டு அவர் பல மாறுதல்களை ஏற்படுத்தி இருந்தார்.
And some devotees, they think that these adjustments, they should be continued forever.
ஒரு சில பக்தர்கள் இந்த மாறுதல்களை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், மாத்திட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
Or maybe taken even further.
இல்ல, இந்த இன்னும் நம்ம வந்து மேல கொண்டு போய் இன்னும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க.
And others say that after that Srila Prabhupada was just making adjustments to which are not meant to be perpetuated, and that we should rather come to the original culture that Krishna consciousness was practiced in.
சில பக்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதர் ஏற்படுத்திய மாற்றங்கள் வந்து அது அந்த மாற்றங்கள் அப்படியே இருக்க தேவையில்லை, எந்த மூல கலாச்சாரத்துல கிருஷ்ண பக்தி பயிற்சி செய்யப்படணுமோ அந்த கலாச்சாரத்துக்கு நம்ம வந்து திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க.
So what's the solution to all of this?
இந்த எல்லாத்துக்கும் என்ன தீர்வு?
I don't see that there's ever going to be among the followers of Srila Prabhupada one opinion over the whole approach to Krishna consciousness.
கிருஷ்ணனுடைய மொத்த அணுகுமுறைக்கும் எல்லா அணுகுமுறையிலையும் ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடர்களுக்கு மத்தியில ஒரே மாதிரியான கருத்து வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல.
It's also arguable that there doesn't have to be one approach. That some devotees within the broad spectrum given by Srila Prabhupada, some devotees may practice in a more lenient style, you may say, and encourage others to come to that lenient style, and others may be more strict or more traditional.
Srila Prabhupada or Paravalana Vidatala Krishna Bhakti Kutrikar, Ada Edithikundu or Sila, Kunjam Anisarija, Abdi Irkapudirla, Krishna Bhakti Paiti Sela, Aunga, Ade Mari Matravulaku Bukam Buddha, Ade Mari Krishna Bhakti, Kunjam Abdi Irkapudirla, Abdin Chali Kontorla. In a original parting of Dina, Krishna Bhakti, Ramba Kandipoda appeared in there, Aunga the Matravul Kandipoda Selbadam, Abdin Chali Edilbatra.
Better understand the intentions of Srila Prabhupada, we can take a clue from this song that we just sung.
Srila Prabhupada,
in which Bhaktisiddhanta Saraswati Thakur says, Parampara jano bhalo mate. Understand very well. What is parampara?
Bhaktisiddhanta Thakur and the Padala Sora Parampara in a Nagara, Teriva Terindival.
Clearly, the parampara is not just a list of names.
Parampara being the Nichema, the room, or a pair of day Patil Kadaya.
But who are the personalities and what did they teach?
And the Nabargalana Yar, how in a solibutrakam.
And why did certain personalities emphasize certain points more than others, that should be considered. It's a lazy kind of approach just to think that, well, someone's initiating, so they're in the parampara. As if initiating was just like, you know, having a factory job or something like that. Like in a factory, you do the same movements. Nowadays, I guess they do it by machine, robots. So. But you just do the same thing over and over again. So, you know, here's some beads, here's some beads, here's some beads, here's some beads. What does it mean to represent the parampara? Yeah, so by understanding who are the members of the parampara, what are their teachings, we need to understand this to understand who is Srila Prabhupada. And to represent him. Of course, everything that we need to be fully Krishna conscious is in his books. But at the same time, to understand those books in context, then we have to go to the context. Just like we see in each line of that song, it stated that such and such was the disciple of such and such. What does it mean to be a disciple? How are these devotees, these acharyas, why are their names included and not others? These are controversial points even up to now. Why is Bhaktivinoda Thakur's Diksha Guru, his name is not included in that list? So you may think, well, that's an obscure point. What does it matter? But I mean, in an ongoing controversy on following the teachings of Srila Prabhupada, that has become an important point. On the issue of whether or not there should be female Diksha Gurus. It's being cited that the line that Bipin Bihari came in, the Diksha line, there are so many women in that line, I mean, who are initiating.
Bipin Bihari, yenda paramparayla vandaro, anda paramparayla ethaneyo pengal diksha kudukkudiyarula selpatti irukkirargal nirada paarkrom.
But we see that Bhaktisiddhanta Saraswati Thakur traced the parampara not through the diksha line coming from Janava Mata to Bipin Bihari to Bhaktivinoda, but through the line of the great acharyas who, but through where the teaching, where the strength, where the life was. It is pertinent to note that Srila Prabhupada, although he spoke profusely day and night, literally about Krishna consciousness, we don't have any record of him even once mentioning the name of Bipin Bihari Goswami. So this is an example of the kind of controversy that's going on between the followers of Srila Prabhupada. So parampara jano bhalamate. We should know well what is parampara.
Parampara being the
what are the underlying principles, the spirit? Srila Bhaktisiddhanta Saraswati noted that it's only recently that the members of the Gaudiya Parampara have begun to study their own parampara. Study one's own parampara means we have to study the other Vaishnava paramparas also, because the Gaudiya parampara, it appears to take principles from other paramparas.
Nama parampara pati therinjikiradhu appadina நம்ம பரம்பரை மட்டும் பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்ல, மற்ற பரம்பரை பத்தியும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா கௌடிய பரம்பரையானது மற்ற பரம்பரைகள் வந்து பல கொள்கைகளை எடுத்துக்கிற மாதிரி தெரியுது.
Chaitanya Mahaprabhu took various principles from different Vaishnava paramparas.
Chaitanya Mahaprabhu palvera
Vaishnava various sampradayas, really. That is to say.
Chaitanya Mahaprabhu palvera Vaishnava sampradayangalirundu pala karuthugalai eduthirukkar.
So it's not that the Gaudiya parampara is some, it's not trying to be a synthesis of the various sampradayas that were already extant. But rather, as Bhaktivinoda Thakur suggested in his Navadvip Dhamma Mahatmya, that acharyas who came previously, by the grace and desire of Chaitanya Mahaprabhu, they manifested certain principles of Vaishnavism that Chaitanya Mahaprabhu later adopted, later adopted. Not actually adopted, but it appears, taking a historical or chronological view, it appears like that. Sorry for the long sentence.
பக்தினோ தாக்கூர் தன்னுடைய நவதீதா மகாத்மியத்துல அவர் குறிப்பிடுறார், பல்வேறு வைஷ்ணவ பரம்பரையை சேர்ந்த ஆச்சாரியர்கள் சைத்தன்ய மகாபிரபுக்கு முன்னாடி தோன்றினவங்க, அவங்க எல்லாரும் வைஷ்ணவ தர்மத்துக்கு அவங்க ஒரு சில கருத்துக்களை கொடுத்திருக்காங்க. அந்த கருத்துக்களை வந்து சைத்தன்ய மகாபிரபு எடுத்துட்டார். சைத்தன்ய மகாபிரபு எடுத்துட்டார் அப்படின்னா ஏதோ அவருக்கு இல்லாம அவர் அங்கிருந்து எடுத்துட்டார் அப்படிங்கிறது கிடையாது. வரலாற்று ரீதியா அவங்களுக்கு முன்னாடியே அதை சொல்லியிருக்காங்க, அந்த கருத்து சொல்லியிருக்காங்க, அதை அவர் எடுத்துட்டார். அவ்வளவுதான், வரலாற்று ரீதியா தான் எடுத்துக்கணும் ஒழிய மற்ற அதற்கு கிடையாது.
So Bhaktivinoda Thakur, he started this work of examining the Gaudiya Sampradaya, its history, its teachings.
Bhaktivinoda Thakur na andha velai aarambichar, Gaudiya Sampradayathinudaiya varalaatriyum adanudaiya upadesangalaiyum vandu alasi paakkura paniya.
In relation to those of other Vaishnava Sampradayas.
Matra Vaishnava Sampradayangaloda irukkakoodiya uravu muraigalaiyum adipadaiya vaitha oru paatha.
And Bhaktisiddhanta Saraswati Thakur, he took that work forward much more.
Bhaktisiddhanta Saraswati Thakur adhe paniya innum adhigamaga thirambada seidhar.
He had many contributions to offer.
Avarukku kudukkuradhukku nariya விஷயங்கள் இருந்தால் சொல்றதுக்கு.
But due to leaving this world, he wasn't able to bring into effect so many things that he wanted to do.
அவர் என்னெல்லாம் செய்யணும் நினைச்சாரோ அது எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியல, ஏன்னா அவர் இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமா கிளம்பிட்டார்.
Every acharya does that. He doesn't do everything himself. He leaves service for others.
எல்லா ஆச்சாரியரும் அதுதான் செய்யறாங்க, அவங்களே எல்லா விஷயத்தையும் செஞ்சிடறது இல்ல, அவங்க வந்து மத்தவங்களுக்கு சேவையை விட்டுட்டு போறாங்க.
Chaitanya Mahaprabhu himself did that. He left service for others.
Chaitanya Mahaprabhu அதை செஞ்சிட்டு போனார், அவர் மத்தவங்களுக்கு சேவை கொடுத்துட்டு அவர் கிளம்பினார்.
He said that Krishna consciousness would be preached all over the world, but he didn't personally do it.
அவர் சொன்னார் கிருஷ்ண பக்தி உலகம் முழுக்க பரப்பப்படும் அப்படின்னு, ஆனா தனிப்பட்ட முறையில் அவர் அந்த காரியத்தை செய்யல.
So Srila Prabhupada actually did that. He preached Krishna consciousness all over the world.
Srila Prabhupada adha senjar, avaru undu Krishna bhakti ulagam mulku parappinar.
And he said that I have given the framework, now you have to fill it in.
Srila Prabhupada innum sollirkar, na vandu ungalku oru sattam adichu kuduttaen, adha nirappadathu ungalude pani.
It's something like building a skyscraper building. You put the basic girders and everything, but then all the, you know, the walls, the windows, the fittings, there's a huge amount of work. The basic structure is there, but there's so much work to do to make it a complete functional building.
உதாரணத்துக்கு ஒரு பல அடுக்குமாடி இருக்கக்கூடிய வானை முட்டக்கூடிய கட்டடத்தை ஒன்று கட்டுறாங்க அப்படின்னா, அந்த கட்டடத்துக்கு ஒரு அடிப்படை அமைப்பு முதல்ல கட்டிடுவாங்க. அதாவது அதுக்கு வந்து கம்பி கட்டி, அதுக்கு வந்து காங்கிரீட் போட்டு, அந்த வேலை வந்து அடிப்படையான வேலை செஞ்சு வச்சிருவாங்க. ஆனா அதுல இருந்து அதுக்கு அடுத்து செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அதாவது சுவர் எழுப்பணும், அதுல வந்து இறுதி வேலைகள் பண்ணணும், கதவு வைக்கணும், ஜன்னல் வைக்கணும், இந்த வேலைகள்லாம் நிறைய இருக்கும்.
So in the same way too, fulfill the mission of Srila Prabhupada, there's immense service to do.
அதே மாதிரி ஸ்ரீல பிரபுபாத் அடைந்த இயக்கத்தை நம்ம வந்து விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற நிறைவேற்றுறதுக்கு நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு.
And part of that is to study and understand our own parampara.
அதனுடைய ஒரு பாகம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சொந்த பரம்பரையை படிச்சு புரிந்து கொள்ள வேண்டியது.
There's so much work to do in running around here and there just trying to establish Krishna consciousness in the world that philosophical pursuits, they may not seem to be very important, not urgent.
நம்ம இந்த உலகத்துல அங்கங்க போய் ஓடி ஆடி செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால இந்த தத்துவபூர்வமான விளக்கங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு முக்கியமானதா தென்படாமல் இருக்கலாம்.
But that is actually that's very much needed.
ஆனா உண்மையில அதுக்கான அவசியம் மிகவும் அதிகம்.
Because while we're going on spreading Krishna consciousness widely, unless we have a deep understanding of what is Krishna consciousness, what are the teachings of the acharyas, then there's a high possibility that we will become detached from the spirit and the principle and the teachings of the acharyas.
Nama inda Krishna unara purinjikaradala adu tattvangal adanude andha vishayangala purinjikaradala nam vandu aarum kaatla appadina நம்ம என்ன மாதிரியான கிருஷ்ணனோட வரப்போறோம், அதாவது எந்த ஒரு பாவத்தோட எந்த ஒரு உபதேசங்களோட நம்மளுடைய பூர்வ காட்சிகள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதுல இருந்து நம்ம விலகிவிடுவோம்.
And many controversies which have already arisen and will continue to arise regarding how to represent Srila Prabhupada, for finding answers to that, we have to look into the past and see what are the teachings of the previous acharyas. How have they practiced and preached Krishna consciousness?
Srila Prabhupada,
or rather to help us to get answers. Yeah.
Srila Prabhupada rudaiya sishyargal mathiyila irukkudinda vyathasangal vandu innum adhigamaayite polam adu adhigamaga porum adu andha அது மாதிரி ஆகாம இருக்கணும் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாத் எதன் அடிப்படையில பிரச்சாரம் பண்ணார் அப்படிங்கறது, அதாவது பூர்வீக ஆச்சாரம் கொடுத்திருக்கக்கூடிய உபதேசங்கள், அது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து பார்க்க வேண்டியது அவசியமானது.
So this may all seem very confusing.
இதெல்லாம் குழப்பக்கூடிய விஷயமாக தோன்றலாம்.
One approaches a guru to become free from confusion.
ஒரு குரு அணுகிறதுனுடைய ஒரு தேவை என்ன அப்படின்னா நம்ம வந்து குழப்பத்தில இருந்து விடுபடுறதுக்கு.
As we see in the case of Arjuna approaching Krishna,
அர்ஜுனன் கிருஷ்ணரை அந்த விதத்தில் அணுகினா,
நாரத் அப்ரோச்சிங் பிரம்மா,
நாரத பிரம்மதேவரை அந்த விதத்தில் அணுகினார்,
and so on.
அது மாதிரி நிறைய.
So there's no need to be confused.
குழம்புறதுக்கு அவசியம் எதுவும் கிடையாது.
You can practically experience yourself that if you follow the practices of Krishna consciousness, at least as they're being practiced and taught here at ISKCON Salem, then you will find that you are making progress in Krishna consciousness.
நீங்க இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல சொல்லி தரக்கூடிய கருத்துக்களையும் விஷயங்களையும் பயிற்சி செய்தீர்கள் அப்படின்னா, அதுவும் குறிப்பா இங்க இஸ்கான் சேலத்துல சொல்லி தரக்கூடிய விஷயங்களை நீங்க பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா, அப்ப நிச்சயமா நீங்க வந்து கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் பெறத உணர்வீர்கள்.
You will become happy on the spiritual platform of service to Krishna.
கிருஷ்ணருக்கு சேவை பண்றது அப்படிங்கிற அந்த ஆன்மீக தளத்துல நீங்க வந்து மகிழ்ச்சியை உணர்வீர்கள்.
Okay, so like everything else, much more could be said about that.
இதை பத்தி இன்னும் நிறைய சொல்லலாம், சொல்றதுக்கு நிறைய இருக்கு.
These are just some thoughts of mine about the service of Srila Prabhupada.
இது ஸ்ரீல பிரபுபாத் செய்யக்கூடிய சேவைகளை பற்றி என்னுடைய ஒரு சில எண்ணங்களை நான் பகிர்ந்து கொண்டேன்.
I don't have many stories to tell of my own personal association with Srila Prabhupada.
ஸ்ரீல பிரபுபாதோட எனக்கு தனிப்பட்ட அனுபவத்தை பத்தி சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய கதைகள் கிடையாது.
On occasions like this, we often like to hear various anecdotes of Srila Prabhupada's activities. And that is important to hear these also. But from the beginning, my relationship with Srila Prabhupada was not personal in the sense of being in his personal association, but by service to his mission. So these musings which I've just expressed about serving Srila Prabhupada's mission, that is vital for our relationship with Prabhupada because we relate to him by service to his mission. Alright, so now up till 12 o'clock we'll read offerings. Vyasa Puja offerings. And I'll start by reading mine. I think everyone has 5 minutes to speak, huh? But my offering will take more than 5 minutes to read. Now, I guess these all should be translated also. Yeah. So, do you get 5 minutes or 10 minutes? If you have 5 minutes, then your offering becomes up to 2.5 minutes. Okay, here's the written offering that I sent for inclusion in Srila Prabhupada's Vyasa Puja book this year. Nama Om Vishnu Padaya Krishna Prishthaya Bhutale is my Vyasa Puja offering to Prabhupada, not yours. You can do yours later. I'll start again. Nama Om Vishnu Padaya Krishna Prishthaya Bhutale Srimate Bhakti Vedanta Swaminiti Namine Namaste Sarasvate Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadi Paschatya Deshacharine. Srila Prabhupada, only a fool would consider you anything less than a topmost perfect Paramahamsa, an ambassador from the spiritual world, a personal representative of Krishna.
Srila Prabhupada, neenga vandu miga uyarnda pakkuvamana Paramahamsa, neenga aanmigalothinudaiya oru thoodar, Krishnarudaiya thanippatta pratinidhi.
For one blessed with the eyes to see, everything about you evidences your extraordinary love for Krishna. As is profusely and lovingly described in this Vyasa Puja book, you are abundantly decorated with all the symptoms of a pure devotee.
In the Vyasa Puja puthagathla romba vilakkamagavum anbodiyum vilakkapattirukkiradhin prakaram neenga oru thooya bhaktarudaiya ella arigurigalaiyum miga adhiga alavula thooya bhaktarukkana pala arigurigaloda neenga alangarikkapattirukkireergal.
Yet you defy the pathetic, disgusting stereotype of a saintly person who wears a dreamy smile and is perpetually, quote, nice, unquote.
Ana, neenga vandu poduva velila or nalla or saduva irundhu avar paakkaradhukku paathari sirichittu irukkakoodiya or saadukal irundhu neenga adhiga alavula veerupattu irukkeenga.
Your unfathomable love for Krishna is manifest not simply by talking of love, compassion, and other such exalted virtues, but more realistically in your down-to-earth, service-oriented example, which defies the listlessness of so-called premi bhaktas, whose reputations rest on their narrating of gopi leelas, bathing in Radha Kunda, and other such esoterica.
ஒரு பிரேமை கருணை இல்ல இது மாதிரி உயர்ந்த விஷயங்களை பத்தி பேசுற நீங்க வந்து பேசிக்கிட்டு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தல. அதுக்கு பதில நீங்க வந்து சேவையை அடிப்படையாக கொண்ட அடிப்படை கீழே இறங்கி சேவையை அடிப்படையாக கொண்ட ஒரு நடைமுறை விஷயத்த வச்சு நீங்க உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினீங்க. இது வந்து பேரளவுல இருக்கக்கூடிய பிரேமி பக்தர்கள் இருந்து வேறுபட்டு இருக்கு. அந்த பிரேமி பக்தர்கள் பார்த்தோம் அப்படின்னா கோபி லீலைகளை வர்ணிக்கிறதுலயும் ராதா குண்டத்துல குளிக்கிறதுலயும் அந்த மாதிரி ஒரு சில அந்தரங்கமான செயல்களை ஈடுபடுறதுல அவங்க வந்து ஆர்வமா இருப்பாங்க. ஆனா நீங்க அதுல இருந்து வேறுபட்டு இருக்கீங்க.
You demonstrated in practice how a devotee who loves Krishna strives against all opposition to establish His glories in this world.
நீங்க நடைமுறையில செயல்படுத்தி காட்டுனீங்க எப்படி ஒரு பக்தர் யாரு கிருஷ்ணர் மேல அன்பு செலுத்துறாங்களோ அவங்க கிருஷ்ணருடைய புகழை இந்த உலகத்துல நிலைநிறுத்துறதுக்காக எல்லா விதமான எதிர்ப்புகளையும் தாங்குவார்கள் அப்படின்னு.
You did not care for reputation. You simply wanted to serve the order of your guru.
நீங்க வந்து எந்த ஒரு பேரை பத்தியும் கவலைப்படல. நீங்க உங்களுடைய குருவினுடைய கட்டளையை சேவைப்படுறது மட்டும்தான் விரும்பினீங்க.
Anyone who reads your books can readily understand that you are not at all sentimental, vague or wishy-washy.
யாரெல்லாம் உங்களுடைய புத்தகங்களை படிக்கிறாங்களோ அவங்க உடனடியா புரிந்து கொள்ளலாம் நீங்க வந்து ஏதோ மன இடிச்சு விடுவரோ இல்ல தெளிவற்றவரோ முழுமையற்றவரோ இல்ல அப்படிங்கறது.
You are a natural, unaffected saint, not an actor dancing according to the expectations of mindless people.
நீங்க ஒரு இயற்கையான மற்றவர்களால பாதிக்கப்படாத ஒரு சாது, சும்மா மக்கள் மனமற்ற மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு நடிகர் கிடையாது நீங்க.
Indeed, your profound compassion for the rebellious jivas often manifested as extraordinarily forceful attacks upon their foolishness and rascaldom.
உண்மையில உங்களுடைய உங்களுடைய கிருஷ்ணரை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஜீவன்கள் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அளவு கடந்த கருணையானது நீங்க அந்த கருணை பல நேரங்கள்ல இந்த மக்களுடைய முட்டாள்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் ரொம்ப கடினமா தாக்குறதின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது.
Among the many transcendental characteristics that distinguish you as the Jagat Guru, Krishna's selected emissary to this world, in my mind, one towers above all, your unmitigated, uncompromisable commitment to defeat the enemies of your beloved Krishna.
உங்களுடைய பல்வேறு தெய்வீகமான குணங்கள், அதாவது தங்களை ஜகத்குருவாக நிலைநாட்டக்கூடிய பல்வேறு தெய்வீகமான குணங்கள்ல ஒரு குணம் எனக்கு இப்ப தலை தோன்றதாக தென்படுகிறது. அது என்ன அப்படின்னா உங்களுடைய விட்டு கொடுக்காத மனப்பான்மை, அதாவது யாரெல்லாம் உங்களுக்கு பிரியமான கிருஷ்ணருக்கு எதிரிகளா இருக்காங்களோ அவங்களை தோற்கடிக்கிறதுல நீங்க என்றுமே சலைத்தது கிடையாது.
You especially targeted the nirvisheshavadis who attempt to belittle Krishna by denying that he is categorically superior in every respect to all other living beings. Nirvishesha literally means not special. Who claim latent or already attained parity with Krishna and whose mystic sounding ambiguities are extolled as realized spirituality by persons so overwhelmingly insincere as to be attracted to such charlatans. Good luck translating all of that. Do you know what parity means? It means equality.
நீங்க வந்து குறிப்பா நிர்விசேஷவாதிகளை தாக்குவீங்க. அந்த நிர்விசேஷவாதிகள் பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரை எதிர்க்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க, கிருஷ்ணரை எதிர்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. நீங்க அவர்களை தாக்கி என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, கிருஷ்ணர் எல்லா விதத்திலையும் பெரியவராக இருக்கிறார், எல்லா உயிர்வாளிகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய குணங்கள், கிருஷ்ணர்கிட்ட இருக்கக்கூடிய குணங்களை நீங்க வந்து வெளிப்படுத்துவீங்க. ஒரு சில மாயா ஒரு மாதிரி மந்திரம் செஞ்சு மக்களை கவரக்கூடிய தீவிரமற்ற நபர்கள் கிருஷ்ணரோட பற்றி ஏதோ ஆச்சரியமான விஷயங்களை சொல்லி பேசலாம். ஆனா நீங்க வந்து அந்த மாதிரி செயல்படாம அந்த நிர்விசேஷவாதிகள் எல்லாத்தையும் எதிர்த்து நின்னு,
you can in long sentences like this you could break it down. You could say you're especially talking to who are kindly superior. Then again, the nirvishesh are up to here. Then the nirvisheshvadis claim latent or already attained parity with Krishna. Again, stop. The nirvisheshvadis mystic sounded like that. I mean, you probably know that already. If you try to make it all into one sentence on the spot, it's a brain breaker. Srila Prabhupada, that you left Vrindavan to contest Mayavad amid the nastiness of America is a more convincing testimony to your love for Krishna than had you stayed in Vrindavan.
Srila Prabhupada, neenga Vrindavanathai vittu vilagi Mayavadathukku edira inda Amerikavinudaiya mosamana soolnilaigalla poradinga. இது வந்து கிருஷ்ணர் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய அன்பை இன்னும் அதிகமா வெளிப்படுத்தி காட்டுது. நீங்க விருந்தாவனத்துல தங்கி இருந்தீங்கன்னா அதை காட்டிலும் அது அதிகமா வெளிப்படுத்துது.
Your pranam mantra, composed by yourself, describes what you consider to be the essence of your mission, service to Srila Bhakti Siddhanta Saraswati, Saraswati Devi, on this plane, Bhutale, by preaching the message of Chaitanya Mahaprabhu, Gauravani, and thus saving Tarine, the Western countries, Paschatya Desha, from impersonalism and voidism, Nirvishesha Shunyavada.
உங்களுடைய பிரணாமந்திரா, நீங்களே எழுதின உங்களுடைய பிரணாமந்திரா, அதுல உங்களுடைய இயக்கத்தினுடைய சாரமானது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, பக்திசாந்த சரஸ்வதி தாக்கூருக்கு செய்யப்படக்கூடிய சேவை, இந்த உலகத்துல அவருக்கு செய்யப்படக்கூடிய சேவை, அது எப்படி செய்யப்படுதுன்னா, சைத்தன்ய மகாபிரபுனுடைய செய்தியை மக்களுக்கு கொடுத்து அதன் மூலமா நிர்விசேஷவாதத்தினாலையும் சூன்யவாதத்தினாலையும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகளை வந்து காப்பாற்றுறது.
In accord with your mission and pertinent to the arena and ethos of your service, such extraordinary activities could be performed only by a devotee who is exceptionally dear to Krishna, Krishna Preshtha.
இத்தகைய அசாதாரணமான செயல்கள் யாரால செய்ய முடியும் அப்படின்னா, எந்த ஒரு பக்தர் கிருஷ்ணருக்கு மிகவும் நெருக்கமானவரா இருக்காரோ அவரால் மட்டும்தான் செய்ய முடியும்.
In accord with your mission and pertinent to the arena and ethos of your service, you emphasized and exemplified more the need to fight for Krishna than to discuss his rasa lila.
உங்களுடைய இயக்கத்தினுடைய குறிக்கோளை மையமா வச்சு உங்களுடைய சேவைக்காக நீங்க அதிகமா எதை வலியுறுத்தினீங்க அப்படின்னா, கிருஷ்ணருக்காக சண்டை போடுறது, கிருஷ்ணருடைய ராசலீலையை விவாதிக்கிறதை காட்டிலும் சண்டை போடுறதை நீங்க வந்து வலியுறுத்தினீர்கள்.
For me, one particular anecdote narrated by Hayagriva Das in the Hare Krishna explosion encapsulates your intense devotion to Krishna as manifested in Veera Rasa.
என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சி அந்த, அதாவது ஹயக்ரீவதாசரால ஹரே கிருஷ்ண எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற புத்தகத்தை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி, கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு எந்த அளவுக்கு உங்களுடைய வீர ரசத்தை வெளிப்படுத்துது அப்படிங்கறத முற்றிலுமா காட்டக்கூடியதா இருக்கு.
In 1966, during one of your classes at 26 Second Avenue, after you had criticized Dr. Radha Krishnan's comment that it is not to the personal Krishna that we must surrender, but to, quote, the unborn, beginningless, eternal who speaks through Krishna, unquote, you added, quote, this Mayavadi philosophy is worse than atheism, unquote.
1966ல 26 இரண்டாவது அவென்யூல நீங்க ஒரு உபன்யாசம் கொடுத்த போது நீங்க டாக்டர் ராதாகிருஷ்ணனை தாக்கி பேசினீங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்ற, நம்ம வந்து கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட சரண்டைய கூடாது, கிருஷ்ணர் மூலமா பேசக்கூடிய பிறப்பற்ற ஆரம்பமற்ற நித்தியமான ஒன்று கிட்ட சரணடையணும் அப்படின்னு ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கார். அதை எதிர்த்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இந்த மாயாவாத கொள்கையானது நாத்திகத்தை காட்டிலும் மோசமானதுன்னு சொன்னீங்க.
Thereupon Keith, the Mott Street denim clad quote guru unquote, later initiated as Kirtanananda Das, launched a long spiel in defense of Dr. Radhakrishnan and Mayavad.
அப்படி நீங்க மாயாவாதத்தை எதிர்த்து பேசினதுக்கு அப்புறம் அங்க இருந்த கீத் அப்படிங்கிறவர், அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த மோட் ஸ்ட்ரீட் அதுல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு குரு மாதிரி செயல்பட்டு கொண்டிருந்த கீத், அவர் வந்து ஒரு நீண்ட வாதத்தை முன்வச்சு டாக்டர் ராதாகிருஷ்ணனையும் அவருடைய மாயாவாதத்தையும் அது ரெண்டுத்துக்கும் ஆதரித்து அவர் பேசினார். அந்த கீத் அப்படிங்கிறவர் பிற்காலத்துல கீர்த்தனானந்த தாஸ் அப்படின்னு தீட்சி அளிக்கப்பட்டவர்.
He rambled on about the quote self and the one mind unquote, quoting Shankara and Huang Po, Buddha and Christ, Spinoza and St. Paul, while you, quote Swamiji, unquote, sat on the dais, your complexion turning red.
Keith, அவர் வந்து தொடர்ந்து ஒரு நபர் ஒரு மனம் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்தார். அவர் சங்கரர், ஹுயாங் போ, புத்தா, இயேசு, ஸ்பினாசோ, செயின்ட் பால் இவங்க எல்லாரையும் மேற்கோள் காட்டி தன்னுடைய கருத்தை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார். அப்படி அவர் செஞ்சுட்டு இருந்தப்ப சுவாமிஜியான நீங்க வந்து அங்க அந்த உட்கார்ந்திருந்தப்ப உங்களுடைய ஒரு மேஜைக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தீங்க, அங்க உங்களுடைய உடல் முழுக்க அப்படியே செகப்பானது.
After Keith finally wound down, you asked him.
Keith ellathiyum mudichadhukku apparam neenga avarte kettinga.
So you have understood what we have been saying, that Krishna is God.
Nee appa naan solradhalam purinjidiya Krishna is kadavul abingiradha?
Yes, Keith says.
Keith sonar aama.
And that worship is due God.
Andha valibadu vandu kadavulukku uriyadhungiradha ottukiriya?
Yes, Keith says.
உடனே கீத் ஆமா அப்படின்னு
சொன்ன. Suddenly Swamiji, red and furious, stands up.
உடனே சுவாமிஜி கடும் கோபத்தோட செந்நிறத்தோட அவர் வந்து எதிர்த்து நின்னார்.
Then why do you want to take it away from Krishna? He roars, shaking the small storefront.
அப்படி இருக்கும்போது நீ ஏன் இதெல்லாத்தையும் வழிபாட்டெல்லாம் கிருஷ்ணர் இருந்து வெளியில கொண்டு போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கர்ஜித்து அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன கட்டிடத்தையே அதிர்வடைய செய்தார்.
இட்ஸ் கிருஷ்ணா, இட்ஸ் கிருஷ்ணா,
இது கிருஷ்ணர் கிட்ட, கிருஷ்ணர்.
He slams his hand down on the lectern.
அவர் தன்னுடைய கையை வந்து முன்ன அந்த மேஜை மேல குத்துனார்.
இட்ஸ் நோ அன்பார்ன் வித் இன் கிருஷ்ணா, இட்ஸ் கிருஷ்ணா.
கிருஷ்ணருக்குள்ளார பிறப்பட்டது எதுவும் கிடையாது, கிருஷ்ணர் கிட்ட, கிருஷ்ணர்.
We all sit stunned as if a lion had pounced on the dais.
நாம எல்லாரும் அப்படியே பிரமிச்சு போய் நின்னுட்டோம். அதான் ஏதோ ஒரு சிங்கம் வந்து முன்னாடி அந்த மேஜர் மேல குதிச்ச மாதிரி எங்களுக்கு உணர்வு ஏற்பட்டது.
Prabhupada continues, Krishna, the Supreme Personality of Godhead, is directly telling Arjuna to me, worship me.
கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதல் கடவுள், அவர் நேரடியா அர்ஜுனன் கிட்ட சொல்றார், என்ன கிட்ட என்ன நீ வழிபடுன்னு சொல்லி.
And Dr. Radhakrishnan says that it is not to the person Krishna, but to some void.
Ana Dr. Radhakrishnan solra Krishna abdingra nabar kitta ni ni valibada thevilla edho oru aruvamana ondru kitta abdingra.
Just see what a nonsense rascal.
Paari endalo oru abathamana ayogyana irukran.
Do you want to worship some unborn void instead of Krishna?
நீ வந்து கிருஷ்ணரை விட்டுட்டு ஏதோ ஒரு பிறப்பற்ற சூன்யமான ஒன்ன வழிபட நினைக்கிறியா?
Krishna is the absolute truth.
கிருஷ்ணர் தான் பரம்பொருள்.
His body, mind and self are absolute.
கிருஷ்ணருடைய உடல், மனம், அவர் எல்லாமே பூர்ணமானது.
And he says, think of me, be devoted to me, worship me.
அவர் சொல்றார், என்னை நினைத்துக் கொண்டிரு, எனக்கு பக்தியுடன் செயல்படு, என்னை வழிபடுன்னு.
And even Shankara says, Bhajagovindam, 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 worship Govinda, worship Govinda, worship Govinda, Your nonsense will not save you at death.
Shankarar kuda solrar bhaja govindam bhaja govindam bhaja govindam govindane velibidu govindane velibidu govindane velibidu unnude avathamana vishayangal varrathin bodhu unnai paadhukaakkadhu.
And yet this rascal wants to take it away from Krishna. Do you want to follow such a rascal? Krishna says, worship me. Do you not understand? Then why are you saying it is not to Krishna? Why? Why not to Krishna? Next morning, we are declaring war, Swamiji says.
Swamiji சொன்னார், நாம வந்து போர் அறிவிப்பு செய்றோம்.
War on Maya.
மாயைக்கு எதிரான போர்.
Srila Prabhupada, by declaring war in the storefront, you risked losing your fledgling flock, the only followers, if at that stage they could be considered followers, that you had after several months in America.
Srila Prabhupada, அந்த storefrontல நீங்க வந்து போரை அறிவித்ததன் மூலமா உங்களை வந்து பின்பற்றதா சொல்லின்றிருந்த அப்போதைக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச பேர்களையும் அவங்களையும் இழந்து விடக்கூடிய அபாயத்தை நீங்க வந்து எடுத்துக்கொண்டீங்க. அமெரிக்கால வந்து பல மாதங்கள் நீங்க கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க உங்ககிட்ட வந்திருந்தாங்க.
But you could not brook Mayavad. Brook means tolerant. And for that reason, Krishna was to bless you most extraordinarily. Srila Prabhupada, please enlist me in your army without an option to retire.
Srila Prabhupada, they said, என்னையும் உங்களுடைய படையில சேர்த்துக் கொள்ளுங்கள், எனக்கு வந்து ஓய்வு அப்படிங்கறது அப்படிங்கிற ஒரு
I beg for the benediction to be eternally engaged in your mission. May I be prepared to go anywhere throughout the universe, tolerating the difficulties of heat, cold, hunger, thirst, unpopularity, persecution, or whatever the material energy may throw at me, always happy to follow your orders, knowing that by doing so, Krishna will be pleased and that hence there is nothing better for me to do.
நான் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எங்க வேணாலும் போறதுக்கு தயாரா இருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய வெயில், குளிர், பசி, தாகம், அறியப்படாத நிலை, சிறையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை, இது மாதிரி பௌதிக சக்திகள் எனக்கு என்னெல்லாம் கொடுக்குமோ அது எல்லாவற்றையுமே உங்களுடைய கட்டளையை பின்பற்றதுக்காக மகிழ்ச்சியோட ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஏன்னா அது உங்களுடைய கட்டளை நிறைவேற்றுறதன் மூலமா கிருஷ்ணர் திருப்தி அடைவார். அதை தவிர எனக்கு சிறந்த ஒரு செயல் நான் செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது.
Of course, words like these are easy to state, yet difficult to fulfill.
இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்றது வந்து எளிமையானதுதான், ஆனா இதை வந்து நிறைவேற்றுறது அப்படிங்கிறது கடினமான ஒன்று.
If I could actually pray in that way from within my heart and be unhesitatingly ready to do anything and everything to serve you under all circumstances, then I might qualify as your genuine servant.
நான் வந்து இந்த மாதிரி உண்மையிலேயே பிரார்த்தனை செய்ய முடிஞ்சு, என்னுடைய இதயத்திலிருந்து பிரார்த்தனை செய்து, எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உங்களுடைய சேவைக்காக எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா எந்த செயல வேணாலும் எதை வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருந்தேன் அப்படின்னா, அப்பதான் நான் வந்து உங்களுடைய நேர்மையான சேவகன் அப்படின்னு சொல்றதுக்கான தகுதி வாய்ந்தவன் ஆகிறேன்.
Srila Prabhupada, my words are insufficient to praise you or to in any way approximate a sufficient portrayal of your innumerable divine qualities.
Srila Prabhupada, என்னுடைய வார்த்தைகள் போதுமானவை அல்ல தங்களை புகழ்வதற்கு. எந்த விதத்திலையும் இது வந்து உங்களுடைய எல்லையற்ற தெய்வீக குணங்களுக்கு கொஞ்சம் கூட பக்கத்துல வரவே முடியாது.
Even if I were millions of times more pure and intelligent, I could not sufficiently extol you, for your glories are immeasurable.
நான் வந்து லட்சக்கணக்கான அளவு தூய்மையாகவும் புத்திசாலியாகவும் இருந்தா கூட என்னால போதுமான அளவு உங்களை வந்து புகழ முடியாது. ஏன்னா உங்களுடைய புகழ்ச்சி அப்படிங்கறது அளவிட முடியாததாக இருக்கிறது.
Nonetheless, I offer this with love, which also is a gift that you nurtured within us.
இருந்தாலும் நான் இந்த புகழ்ச்சியை அன்போடு உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன் அந்த புகழ் அது கூட அந்த அன்பு கூட நீங்க உங்களால எங்களுடைய எங்ககிட்ட வளர்க்கப்பட்டதுதான்
So kindly accept it.
அதனால தயவுசெய்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள்
Please uplift me and bestow upon me the qualification to finally be accepted as your eternal servant.
தயவுசெய்து என்னை தூக்கி உங்களுடைய நித்தியமான சேவகனாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான தகுதியை எனக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
The foolish Bhakti Vikasa Swami.
முட்டாளான பக்தி விகாச சுவாமி